இரண்டாம் சூத்திரத்துல பெரிய இதுதான் முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன. எத்தனை பாட்டு? இரண்டாம் போய்கொண்டே இருக்கிறது. 186 செய்யுட்கள் என்னமா? எதுக்கு? அவோ அந்த முதல் பகுதியா? ஆனா இரண்டாம் சூத்திரத்துல பல முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன. உலகெலமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி, உலகெலமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி, அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய், இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீரமலனாகி நின்றனன் நீங்காது என்றும். உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி, இதுதான் அத்துவிதம் அத்வைதம் முதல் பகுதியில. உலகெலாமாகி இறைவன் கலப்பினால் உயிர்களேயாக இருக்கிறான், உயிர்களோடு கலந்து உயிர்களாகவே இருக்கிறான், உலகத்தோடு கலந்து உலகமாகவே இருக்கிறான். உலகெலாமாகி அவையேயாய், சிவஞான போதத்துல அவையேயாய்ங்கிறார்ல, அதுதான் உலகெலா. அதை கொஞ்சம் விளங்குபடி சொல்லுகிறார். உலகெலாமாகி அவையேயாய், அடுத்து அங்கே தானேயாய். தானேயாய் என்பதை எப்படி சொல்லுகிறார்? உலகெலாமாகி வேறாய், வேறாய். அப்படி உயிர்களிலே கலந்த உயிர்களாக இருந்தாலும் அவன் வேறு, உயிர்கள் வேறு, வேறாய். பிறகு உடனுமாய், உடனுமாய் உயிர்களோடு எப்போதும் உடனாகவே இயைந்து நிற்கிறான். இப்படி இந்த மூன்று நிலைகளிலே ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்ற நிலை அதுதான் அத்துவித நிலை, அத்துவித இயைபு. இந்த அத்வைதம் என்ற சொல் வேதத்திலே வருகிறது, உபநிடதங்களிலே அத்வைதம். இதற்கு பல அறிஞர்கள் பல்வேறு விதமாக பொருள் கொண்டிருக்கிறார்கள். அதிலே மெய்கண்டார் அவர்களிலிருந்து வேறுபட்டு தனியான ஒரு விளக்கத்தை, சைவ சித்தாந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த அத்வைதம் என்பதில் இரண்டு சொற்கள் இருக்கின்றன. இரண்டு சொற்களால் ஆனது அந்த தொடர் அத்வைதம். ந துவைதம் என்று பிரிக்க வேண்டும். ந துவைதம் என்றால் இரண்டு, இரண்டு என்ற பொருள் துவைதம். ந என்ற சொல்லுக்கு சொல்லா எழுத்தா? சொல், சொல் ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓர் எழுத்து ஒரு மொழி. ந என்ற அந்த நகாரம், அந்த நகாரத்துக்கு மூன்று பொருள் இருக்கிறது. அதனாலதான் குழப்பம் எல்லாம். ஒருவரும் ஒரு பொருளை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். நகாரத்துக்கு மூன்று பொருள் இருக்கின்றன வடமொழியில. ஒன்று இன்மை, இரண்டாவது அண்மை. இன்மை அண்மை வேறா, மூன்றாவது மறுதலை. மறுதலை என்ன? எதிர்மறை, எதிர், எதிரானது. இந்த மூன்றுமே எதிர்மறை பொருள் தான். இன்மை என்பதும் மறுப்பதுதான், அண்மை என்பதும் மறுப்பதுதான், மறுதலை என்பதும் மறுப்பதுதான். அதிலேயே மூணு வகை, மறுப்பிலேயே மூன்று வகையான மறுப்புகள் இருக்கின்றன. இன்மை அண்மை என்ன வேறுபாடு என்றால், இன்மை என்றால் முற்றிலும் மறுப்பது, முழுதும் மறுப்பது, முழுதும் மறுப்பது. முயலுக்கு கொம்பு இல்லை, அது இல்லை என்பது இன்மை. முயலுக்கு கொம்பு இல்லை எந்த காலத்திலேயும், எனவே அது முற்றிலும் மறுத்தல். இல்லை என்பது முற்றிலும் மறுக்க வரும், மறுக்கிற இடத்துல வரும் இன்மை, அது விளங்குகிறது. அண்மை என்பதற்கு உதாரணம் சொல்லுங்க. அண்மை பரசுராமன் அளவுக்கு வராங்க. அது அது அங்க அங்க இன்னொரு இடத்துல பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வழங்க முடியா, கொஞ்சம் உலக வழக்கில் எத்தனை எத்தனை வார்த்தை இருக்கு. யாரு? நான் மாணவன் அல்லன், நான் மாணவன் அல்லன் என்றால் என்ன பொருள்? அதாவது ஒரு பகுதியை சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது, சிறிது மறுத்து சிறிது உடன்படுவதுதான் நன்மை. இப்ப நான் மாணவன் அல்லன் என்றால் அதனை மறுக்கிறேன், ஆனால் எதனை உடன்படுகிறேன்? நான் ஆச்சரியன் என்பதை சொல்லாமல் அங்கே சொல்லுகிறேன். ஒன்றை மறுத்து இன்னொன்றை உடன்படுவது. இப்ப ராமாயணத்துல அனுமன் சீதையை பார்த்து விட்டு ராமனிடம் வந்து சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான்? நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன், நங்கையை கண்டேன் அல்லேன் என்று அல்லேன் அண்மை சொல்லை பயன்படுத்துகிறான். நங்கையை கண்டேன் அல்லேன் என்ற சொன்ன உடனே அது எதை காட்டுகிறது? ஒன்றை காணவில்லை, எதை ஆனால் இன்னொன்றை கண்டதாக சொல்லுகிறான். நங்கையை கண்டேன் அல்லேன், வேறு எதை கண்டேன்? கற்பெனும் திண்மை களிநடம் புரிய கண்டு இருப்பெருந்து இருப்பிறப்பு என்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று மறுத்தலும் உடன்படுதலும் இருக்கிறது. அப்படி அண்மை வரும், உடன்பாடும் மறுப்புமாக வரும். அங்கே தெரிவது மனித உருவமா என்று கேட்டால் மனித உருவம் அன்று என்று விடை வந்தால் அது எதை காட்டுகிறது? மனித உருவம் அன்று, ஆனால் வேறொன்று அங்கே இருக்கிறது, வேறொன்று இருக்கிறது. அப்படி ஒன்றை மறுத்து இன்னொன்றை உடன்படுவது, இப்படி எத்தனையோ உதாரணம். எனவே இது அண்மை. இன்மை என்பது முற்றிலும் பொருள் இருப்பதை மறுப்பது, அண்மை என்பது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இதை கருத்திலே வைத்துக் கொண்டு அடுத்து மறுதலை தெரியும். மறுதலை எதிர்மாறானது, மறுதலை எதிர்மாறானது. இப்போது இந்த மூன்று பொருளிலே இந்த சங்கரர் இருக்கிறாரே, ஆதிசங்கரர், அவர் முதல் பொருளை மட்டும் எடுத்துக் கொள்கிறார். இன்மை பொருள், இன்மை பொருளை எடுத்து பொருத்தி பார்த்தால் துவைதம் என்றால் இரண்டு, எனவே இரண்டு இல்லை, இரண்டு இல்லை மறுத்தல். அப்படினால் என்ன பொருள்? இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்று பொருள் செய்து இருக்கிற பொருள் ஒன்றே, இருக்கிற பொருள் உள் பொருள் ஒன்றுதான், இரண்டாவது இல்லை, இருப்பது ஒன்றே, இரண்டாவது பொருள் இல்லை. எனவே பிரம்மம் என்ற ஒரு பொருள் தான் இருக்கிறது, உயிர்கள் என்ற பொருள் இல்லை என்ற விளக்கத்தை சொல்லுகிறார். இது இந்த கொள்கைக்கு தான் என்ன பேரு? ஏகான்மவாதம், ஏக ஆன்மவாதம், ஒரு பொருள் கொள்கை, ஒரு பொருட்கொள்கை. இது நம்முடைய மெய்கண்டார் அண்மை பொருளை கொள்ளுகிறார். சைவ சித்தாந்தத்தில் அண்மை பொருள் கொள்ளப்படுகிறது. அண்மை பொருள் கொண்டால் சேர்த்து சொல்லும்போது எப்படி வரும்? இரண்டு, இரண்டு அல்ல, இரண்டு அல்ல, அது அண்மை பொருள். இரண்டு அல்ல அப்படின்னால் என்ன பொருள்? அண்மை பொருள் எப்படி வரும்? சிறிது மறுத்து சிறிது உடன்படுவதாக வர வேண்டும். இப்போ நீரும் உப்பும், தண்ணீரிலே உப்பை கரைத்து அந்த கரைசல் உப்பு கலந்த அந்த நீர், இது பொருள் ஒன்றா இரண்டா? பொருள் ஒன்றா இரண்டா? ஆனால் இரண்டு என்ற தன்மை தெரிகிறதா? இரண்டு என்ற தன்மை ஒன்றாக இருக்கிறது. பொருள் இரண்டு இருக்கின்றன, நீரும் இருக்கிறது உப்பும் இருக்கிறது, ஆனால் இரண்டும் வேறு வேறாக நில்லாமல் இரண்டு என்று சொல்ல முடியாமல் ஒன்றாக கலந்து நிற்கின்றன. ஆக எதை உடன்படுகிறோம், எதனை மறுக்கிறோம்? எதை உடன்படுகிறோம், எதை மறுக்கிறோம்? அதாவது இரண்டு பொருள்கள், இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை உடன்படுகிறோம். இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை உடன்படுகிறோம். ஆனால் இரண்டு என்ற தன்மை இல்லை என்று மறுக்கிறோம். இரண்டு தன்மை இல்லை, ஆனால் இரண்டு பொருள் உண்டு. அதான் சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இரண்டு பொருள்கள் உள்ளன என்பதை உடன்பட்டு, ஆனால் அவை இரண்டு தன்மையோடு நிற்கவில்லை என்று மறுக்கிறோம். தன்மை இரண்டு என்ற தன்மை காணப்படவில்லை. இப்படி இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி இயைந்திருப்பதுதான் அத்திவிதம் என்று மெய்கண்டார் சொல்லுகிறார், விளக்குகிறார். இரண்டு அல்ல, சிவமும் உயிர்களும் கலந்திருந்தாலும் அவை இரண்டாக நிற்கவில்லை, ஆனாலும் அவை இரண்டும் இருக்கின்றன. இப்போ சங்கரர் சொன்ன பொருளுக்கும் மெய்கண்டார் கூறிய பொருளுக்கும் என்ன வேறுபாடு? ஏதாவது வேறுபாடு இருக்கா? பொருள் கொள்வதிலே வேறுபாடு தெரிகிறதா? என்ன வேறுபாடு தெரிகிறது? அதாவது சங்கரர் இரண்டு இல்லை, ஒன்று என்று எண்ணிக்கையை பற்றி சொன்னார். ஒன்றா ரெண்டா என்ற எண்ணிக்கை, இரண்டு இல்லை ஒன்றுதான் இருக்கிறது என்று எண்ணிக்கையை பற்றி சொன்னார். அத்வைதம் என்பது எண்ணிக்கையை பற்றியது, பொருளினுடைய எண்ணிக்கை பற்றியது என்றார் அவர். மெய்கண்டார் அப்படி சொல்லவில்லை. மெய்கண்டார் அத்திவிதம் அவர் சொல்லுகிற விளக்கம், இரண்டு பொருள்களுக்கு இடையிலே உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு, அந்த உறவை காட்டுவதுதான் அத்திவிதம் என்ற சொல். சிவத்துக்கும் உயிருக்கும் உள்ள உறவு, அந்த நீங்காத தொடர்பு, அதை காட்டுகிற சொல் தான் அத்துவிதம். எண்ணிக்கை அல்ல, இது உறவு முறை. அந்த அத்துவிதம், அத்துவிதம் அண்மை. அந்த நா என்ற சொல்லுக்கு அண்மை பொருள் மெய்கண்டார் கொண்டார். அண்மை, அண்மை என்றால் அல்ல. அந்த அண்மை பொருள் என்ன என்றால், அண்மை என்பது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இது குதிரை அல்ல, இது குதிரை அல்ல என்ற உதாரணத்துல அந்த அல்ல என்ற சொல் என்ன பொருளை உணர்த்துகிறது? இந்த எதிரே உள்ளது குதிரை அல்ல என்று இதை மறுக்கிறது. இந்த ஒரு கோவேறு கழுதையை பார்த்து, கழுதையை பார்த்து இது குதிரை அல்ல, குதிரை அல்லதானே. அந்த காலத்துல கோவேறு கழுதையில அரசர்களே போவார்கள் பழங்காலத்துல. அதனால்தான் கோ ஏறு கழுதை, கோன அரசன். உண்மையிலேயே இது வேடிக்கை அல்ல, உண்மை. சிலப்பதிகாரத்திலேயே வருது. சிலப்பதிகாரத்திலேயே அந்த செல்வர்கள் கடலாட செல்லுகிற போது இதன் மீது ஏறி சென்றார்கள். அது ஒரு செல்வத்தினுடைய அடையாளமாக அந்த காலத்துல கருதப்பட்டது. குதிரையெல்லாம் பிற்காலத்துலதான் வந்து, அரேபியாவிலிருந்து பிற்காலத்துலதான் பெருவாரும் இறக்குமதி செய்யப்பட்டது. அதற்கு முன்னாலேயெல்லாம் இதுதான். எனவே இது குதிரை அல்ல, குதிரை அன்று என்றால் எங்கே மறுக்கிறோம், இது குதிரை அன்று என்று மறுக்க. ஆனா இது போல இன்னொரு பொருள் இருக்கிறது என்பதை உடன்படும். இது குதிரை அல்ல, ஆனால் இது குதிரை என்பது வேறு, இன்னொன்று இருக்கிறது. அதான் சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இந்த கழுத உதாரணம் சொன்னா தான் விளங்குது. இது இது உலகில் உதாரணம். அதே போல இங்கே அத்துவிதம் என்றால் இரண்டு அல்ல, துவைதம்னா இரண்டு, இரண்டு அல்ல என்றால் இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை உடன்படுகிறோம். இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் இரண்டு என்ற தன்மை காணப்படவில்லை. இரண்டு என்ற தன்மை இல்லை. நீரும் உப்பும் சேர்ந்திருக்கிற போது இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, அதை உடன்படுகிறோம், எதை மறுக்கிறோம், ஆனால் இரண்டாக இல்லையே, இரண்டு என்ற தன்மை அங்கே புலப்படவில்லை, எனவே அதை மறுக்கிறோம். இரண்டு பொருள் உள்ளது என்பதை உடன்பட்டு ஆனால் அவை இரண்டாக இல்லை, இரண்டு தன்மையாக இல்லை என்பதை மறுக்கிறோம். எனவே அத்வைதம் முதல இரண்டு என்பவை எவை என்றால், இரண்டு என்ற எண்ணிக்கையினால் குறிக்கப்படுவது எவை, இறைவனும் உயிர்களும், இறைவனும் உயிரும் அவைதான் இரண்டு. அந்த இறைவனும் உயிருமாகி அந்த இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் பார்ப்பதற்கு அவை இரண்டாக புலப்படவில்லை. ஆக நம்மிடத்திலே இறைவன் கலந்திருக்கிறான், நீங்காமல் கலந்திருக்கிறான், ஆனால் அவனுடைய இருப்பு தெரியவே இல்லையே. ஆக நம்மிடத்திலே உயிராகவே இருக்கிறான், ஒன்றாகவே இருக்கிறான், இரண்டு என்ற தன்மையே காணப்படல, இறைவனுடைய இருப்பே புலப்படவில்லை. அதுதான் அத்வைதம் என்பதனுடைய பொருள். இறைவன் உயிர் என்ற இரண்டு பொருள்கள் பிரிப்பின்றி சேர்ந்திருக்கின்றன. அவை இரண்டு பொருளாக இருந்தாலும் இரண்டு என்ற தன்மை புலப்படாமல் ஒற்றுமைப்பட்டு இருக்கின்றன. அந்த ஒற்றுமைதான் அத்வைதம், இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள ஒற்றுமை, அந்த சம்பந்தம் அதுதான் அத்வைதம், இறைவனுக்கும் உயிருக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம். இதுதான் சைவ சித்தாந்தத்தில முடிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. நம்முடைய நாயன்மார்களெல்லாம், தேவாரா ஆசிரியர்களெல்லாம் இந்த அத்வைத நிலையை அனுபவமாக உணர்ந்து பார்க்கிற பொருளெல்லாம் அவன் கலந்திருப்பதை கண்ணார கண்டு பாடியிருக்கிறார்களே. இறைவனுடைய அந்த அத்துவித கலப்பை எல்லாரும் சொல்லாதவர்களே இல்லை. இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ அலால் பிரிதுமற்று இன்மை, நீ அலால் பிரிதுமற்று இன்மை, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. அதுதான் அத்வைதம். என்ன அர்த்தம்? எல்லா பொருள்களிலும் இறைவன் கலந்திருக்கிறான், ஆனால் அந்த பொருள் இறைவனா? இல்லை. எல்லா பொருளிலும் இறைவன் இருக்கிறான், ஆனால் அந்த பொருளை இறைவனாக முடியாது. ஒன்றும் நீ அல்லை, அது வேறாக இருக்கிறான். பொருள் தன்மையினாலே அவன் வேறாக இருக்கிறான், ஆனால் கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறான். கலப்பினாலே ஒன்றாக எல்லாவற்றோடும் ஒன்றாக இருக்கிறான், பொருளாலே அவன் வேறாக இருக்கிறான். ஒன்றும் நீ அல்லை அன்றி அன்றி ஒன்று இல்லை, உன்னை அன்றி உன்னை பிரிந்து ஒரு பொருளும் இல்லை, நீ எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறாய். திருமுறையில வேற என்ன பாட்டு அத்துவிதத்தை காட்டுகிற வேற எல்லாம் திருமுறை நிறைய பாட்டு இருக்கிறீர்கள். ஆமா, திருவாசகத்திற்குள்ள வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாமாக வந்தா இருக்கிறான். ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவன். ஆமா, ஞான சம்பந்த பெருமாள். எட்டு திசை தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழி மிளலையே எல்லாம். ஆக இந்த அத்விவித உறவுதான் நாம் உணர வேண்டிய, வாழ்க்கையிலே உணர வேண்டிய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே அதுதான். இறைவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? அவன்தான் நம்மை உடனிருந்து ஒவ்வொரு நொடியிலும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் என்றால் நான் இல்லை, அவன் இல்லை என்றால் எனக்கு வாழ்வு ஏது, வளம் ஏது என்று அவனுடைய இருப்பை உள்ளவாறு அனுபவமாக உணர்ந்தவர்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் விடுவார்கள். அவன் செய்கிற ஒவ்வொரு நொடியிலும் உயிர்களுக்கு செய்து வருகிற அந்த உபகாரம், உடனாக இருந்து செய்கிறானே, அதை ஞானிகள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் கண்டு மன உருகி பாடியிருக்கிறார்கள். நாம் தான் கல் நெஞ்சத்தோடு. ஆக இதை படித்தால் மட்டும் போதாது, தெரிந்து கொண்டாலும் மட்டும் போதாது. இந்த அத்துவித நிலையை நாள்தோறும் எண்ணி பார்க்க வேண்டும். விடிந்தவுடனே எண்ணி பார்க்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே பாடுகிற போது, நின் தயங்கு ஆடலே நினைப்பதே நியமமே, இது குன்றையும் முடியினாய் கூடலால வாயிலாய் என்று வரும். ஆலவாய் பதிகத்துல தொடக்கம் அந்த அந்த பதிகத்துல வரும். எனவே நின் தயங்கி ஆடலே, அதாவது இந்த சமணர்களை எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு இறுதியாக சோமசுந்தர பெருமானை வந்து வணங்குகிறார் ஞானசம்பந்த பெருமான். அவர் நடந்தவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். இவையெல்லாம் நானா செய்தது, பெருமானே நீதான் இவற்றையெல்லாம் செய்வித்தார், என்னாலே என்னாலே ஒன்றுமில்லை. எனவே நின் தயங்கி ஆடலை, உன்னுடைய திருவிளையாடலை நினைப்பதே நியமமே. ஒவ்வொரு நாளும் நினைந்து, அவனுடைய ஆடல் என்றால் என்ன, இறைவனுடைய திருநடனம் எதனை குறிக்கிறது? அவன் நமக்காக செய்கின்ற அந்த ஐந்தொழில் தானே. அந்த இறைவனுடைய அந்த அருள் செயல்களை நினைந்து இறைவனுக்கு இறைவனை வாழ்த்துவதுதான் உயிர்களாகிய நம்முடைய கடமை என்று நியமமே முறையாக. ஆக சைவர்கள் அந்த ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். பெருமானை எழுந்தவுடனே ஒரு நொடி நேரமாவது நினைத்து பார்க்க வேண்டும். அவன் நம்மோடு உடனாக இருக்கிறான். எனவே அதுதான் அத்வைதம். இதுதான் அத்வைத ஞானம் என்று சொல்லப்படும். இறைவனையே நினைத்துக் கொண்டிருப்பதுதான் அத்வைத ஞானம். அதுதான் மறவாமை என்கிறார் சேக்கிழார். மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள். மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்று சாக்கிய நாயனார் உணர்ந்தார் சொல்லுகிறார். சாக்கிய நாயனார் புராணம் மறவாமையான அமைத்த மனக்கோயிலுள் இருத்தி யாரு, யார் அவ்வாறு வழிபட்டது? மானசீக பூசை செய்தவர். ஆனா இந்த பாட்டு வாயிலார் வாயிலார் புராணத்தில் இருக்கு. வாயிலார் மறவாமை என்கின்ற மனக்கோயிலுள் இருத்தி பெருமானை, மனக்கோயிலே அது எதனால் செய்யப்பட்டது அந்த மனக்கோயில்? மறவாமை, மறவாமை என்கின்ற மனக்கோயிலுள் பெருமானை இருத்தி உறவாதி தன்னை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அறவாணர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அரிச்சனை புரிந்தார். எனவே அந்த திருமுறைகளையெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு இந்த சாத்திரங்கள் நமக்கு துணை செய்கின்றன. அந்த அத்துவித நிலையை இங்கே அருளந்தி சிவனார் விளக்கியிருக்கிறார். மெய்கண்ட தேவர் சிவஞான போதத்தில் இதை மிக விரிவாக விளக்கியிருப்பதனாலே அவருடைய மாணவராகிய அருளந்தி சிவன் இங்கே மூன்றே பாடல்களிலே சுருக்கமாக அமைத்திருக்கார். மூன்று பாட்டு தான்.